அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவன் தாம் நியமித்த நீதியின் பாதையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் அதிலே நடக்கவும், இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கூறவும், இறைவனிடம் நீங்கள் நெருங்கி வாழவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இன்றைய பாடத்திட்டத்திற்குள் நாம் கடந்து போகலாம். அன்பானவர்களே, இறைவாக்கின் கருப்பொருளை சுருக்கமாக மறு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இறைவாக்கினரின் செய்தி என்பது ஒரு கதை, இறைவனால் அனுப்பப்பட்ட கதை. பாவத்தில் தொலைந்து போன ஆதமின் உம்மத்துகளை காப்பாற்றுவதற்கும் தேடுவதற்கும் இறைவனால் செய்யப்பட்ட ஒரு செயலின் கதை. சுருக்கமாக சொல்லப்போனால், இறைவாக்கினரால் சொல்லப்பட்ட செய்தி அநீதியானவர்களை இறைவனுக்கு முன்பாக எவ்வாறு நீதியாக்க முடியும் என்பதை பற்றின நற்செய்தி. இன்றைய எமது பாடத்தின் தலைப்பு விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுதல் என்பதாகும். ஒவ்வொரு கதைக்கும் இருப்பது போலவே இறைவனின் கதைக்கும் துவக்கமும் முடிவும் உண்டு. நமது முந்தின பாடத்தில் கதையின் தொடக்கத்தை மறு ஆய்வு செய்தோம். முதல் மனிதனான ஆதாம் இப்லீசை பின்பற்றும் வழியை தேர்ந்தெடுத்ததை நாம் பார்த்தோம். ஆதமின் ஒரே ஒரு பாவம் அவருடைய உம்மத்துகள் அனைவரையும் பாவம் செய்யவும் பின் நரகத்தை அடையவும் வழிவகுத்து விட்டது. சிலர் இதை மறுக்க முயற்சிக்கிறார்கள். ஆதமின் பாவம் அவருடைய சொந்த பிரச்சனை, அது நம்மை பாதிக்காது என்று கூறுபவர்கள் இறைவாக்கினர் கூறுவதை கவனிக்க வேண்டும். ரோமர் 5:21 ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஒரு தொற்று நோயின் விளைவுகள் அதை உடையவரிடம் மட்டுமே இல்லை என்ற பழமையின்படி ஆதமின் பாவத்தின் சாபம் அவருடன் முடிந்து போகவில்லை. தொற்று நோய் போலவே பாவமும் அனைவரிடமும் பரவினது. நாம் அனைவரும் நம் முன்னோரான ஆதமின் தன்மையையே பெற்றிருக்கிறோம். இறைவன் அதற்குரிய பரிகாரம் செய்யாவிட்டால் நாம் அனைவரும் கண்டனத்துக்குரியவர்கள் என்பது உறுதியாகிவிடும். இறைவன் அதற்கு ஒரு தீர்வை வழங்கியுள்ளான். தௌரத்தின் முதல் பக்கத்தில் இறைவன் பாவிகளுக்காக கருணையுடன் ஒரு வாக்கு பண்ணியுள்ளான். ஒரு கன்னியின் மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பரை அனுப்புவதாக வாக்கு பண்ணினான். அவர் வந்து ஆதமின் உம்மத்துகளின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மௌத்தானார். இஞ்சிலை நாம் ஆராய்ந்த போது இறைவனால் வாக்கு பண்ணப்பட்ட அந்த மீட்பர் காலம் வந்தபோது, இறைவனின் நேரம் வந்தபோது இந்த பூமிக்கு இறங்கினார். இவர் பரிபூர்ண நீதியுள்ள மனிதர். பாவம் செய்த இன்சானுக்கும் பாவமே இல்லாத ஈசாவுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. ரோமர் 5:17-19 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கணைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆதமின் உம்பத்துகளை பற்றியும் ஈசா நபியின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை பற்றியும் பார்ப்போமானால், இருவரையும் குறித்து இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. நாம் அனைவரும் ஆதமின் சாபத்துடன் பிறந்தவர்கள். ஆனால் இறைவன் ஆதமின் சந்ததிகளை மீண்டும் தம்மிடமாக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறான். ஆதமின் சாபத்திலிருந்து பாவ சாயல் விடுதலையாகி ஈசாவின் சாயலை ஆதமின் சாயலிலிருந்து விடுதலையாகி ஈசாவின் சாயலை பரிசுத்த சாயலை தரித்துக் கொள்ளவும் இறைவன் விரும்புகிறான். இது எப்படி சாத்தியமாகும்? ஆம், இது விசுவாசத்தினால் மட்டுமே முடியும். ஈசா நபியவர்கள் உங்கள் பாவத்தின் கிரயமாகிய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொண்டார் என்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி நம்பும் போது இறைவன் உங்களை புதுப்பிப்பார். சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 28:13 ஆயத்து மற்றும் 1 யோவான் 1:7-8:9 ஆயத்துகளையும் ஏசாயா 1:18-19 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இறைவாக்கியங்களின்படி இறைவன் உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுவான். ஆதமின் பிள்ளைகள் ஆபில் காயின் இருவரில் காயின் ஆபில் மேல் பொறாமை கொண்டு ஆவியினை கொலை செய்துவிட இறைவனால் சபிக்கப்பட்ட காயின் தனியே போய்விடுகிறான். சிலர் ஆபிலின் வழியையும் பலர் காயினின் வழியையும் பின்பற்ற துவங்கினார்கள். அதனால்தான் ஆதியாகமம் 6:6 வரும்போது இந்த உலகம் பொல்லாததாக இருந்ததை கண்டு இறைவன் இந்த உலகை அழிக்க திட்டமிட்டான். ஆதியாகமம் 6:1-7 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள்.
அதே இது அதுல இல்லாத சில வசனங்கள் நான் இதுல ஆட் பண்ணேன்.
சரி சரி சரி. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி மனுஷர் பூமியில் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இறைவனின் திட்டப்படி வெள்ளத்தால் வரும் அழிவிலிருந்து இன்சானை விடுதலையாக்க நூக் நபி அவர்கள் கப்பலை கட்டத் தொடங்கின போது இறைவன் இன்சான் மனம் திரும்ப வேண்டும் என்று சுமார் 100 வருடங்கள் பொறுமையை கடைபிடித்தான். பிறகு பெருமழை வெள்ளத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்டது. தன் வார்த்தையை நம்பி அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள ஆயத்தமான நூக் நபியின் குடும்பத்தினர் மட்டும் காக்கப்பட்டனர். மற்றவர்கள் ஒருவரும் இராதபடிக்கு அழிக்கப்பட்டனர். தௌரத்தின் முதல் புத்தகத்தில் 6, 7, 8, 9, 10 ஆகிய சுராக்களில் இதை நாம் காண முடியும். மழை வெள்ள அழிவுக்கு பின் நூக் நபியின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஜனங்கள் பூமியில் பெருகினார்கள். அந்த சந்ததிகளிலும் ஆதமின் சந்ததியானவர்களானபடியால் பாவத்தின் தன்மை அவர்களையும் தொடர்ந்தது. அதனால் நூக் நபியின் சந்ததியினர் படிப்படியாக இறைவாக்கை மறந்தனர். காரணம் அவர்களும் இயற்கையாகவே பாவிகளாகவே இருந்தார்கள். பாபிலின் கோபுரத்தை பற்றியும் இறைவனுக்கு எதிரான எண்ணம் கொண்டு எப்படி உயர்ந்த கோபுரத்தையும் கட்டினார்கள் என்பதையும் பார்த்தோம். அங்கும் இறைவனின் தண்டனை இறங்கியது. அவர்களின் மொழி குழப்பப்பட்டு அவர்கள் பூமியெங்கும் சிதறடிக்கப்பட்டனர். அடுத்து இப்ராஹிம் நபி அவர்களின் அருமையான கதைக்கு வந்தோம். ஆதமின் பிள்ளைகளை பாவத்தின் தன்மையிலிருந்தும் மீட்கும் திட்டத்தில் இப்ராஹிம் நபிக்கு முக்கிய கடமை இருந்தது. இப்ராஹிம் நபியின் தகப்பனார் ஒரு சிலை வழிபாட்டாளர். இப்ராஹிம் நபியும் ஆதமின் சந்ததியானபடியால் அவரும் ஒரு பாவியாகவே இருந்தார். இருந்தாலும் இறைவன் இப்ராஹிம் நபிகளிடம் காட்சியளித்து அவருடைய தேசம் இனம் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேற இறைவன் கட்டளையிட்டான். இப்ராஹிமை புதிய ஒரு ஜாதியாக மாற்ற இறைவன் திட்டமிட்டான். ஆதியாகமம் 12 சுரா 1 முதல் 4 வரை உள்ள ஆயத்துக்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசிர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். இப்ராஹிம் நபியிடம் வேறொரு தேசத்திற்கு செல்ல இறைவன் ஏன் கட்டளையிட்டான்? இறைவன் அவரை ஒரு புதிய ஜாதியாக உருவாகும்படி உருவாக்க விரும்பினான். புதிய ஜாதியாக மாற்ற இறைவன் ஏன் விரும்பினான்? அந்த ஜாதியின் மூலம் இறைவன் தனது வேதத்தை அல்லது வார்த்தைகளை எழுத திட்டமிட்டான். அதே ஜாதியின் மூலம் உலக இறைவன் அவரை ஒரு புதிய ஜாதியாக உருவாக்க விரும்பினான். புதிய ஜாதியாக மாற்ற இறைவன் ஏன் விரும்பினான்? அந்த ஜாதியின் மூலம் இறைவன் தனது வேதத்தை அல்லது வார்த்தைகளை எழுத திட்டமிட்டான். அதே ஜாதியின் மூலம் உலக மீட்பரை இந்த உலகத்திற்கு அனுப்ப இறைவன் விரும்பினான். அதனால்தான் இறைவன் இப்ராஹிம் நபியை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணினான். இறைவன் இப்ராஹிம் நபிக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினானா? ஆம், அவன் செய்தான். இப்ராஹிமுக்கு 100 வயதாகும் போது சாராமாவுக்கு 90 வயதா இருக்கும் போது இப்ராஹிமுக்கு ஒரு குழந்தையை இஸ்ஹாக்கை கொடுத்தான். இஸ்காக்கிற்கு ஒரு மகன் யாக்கோப். புதிய இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கிய 12 கோத்திரங்களை பெற்றெடுத்தான். ஈசா நபியை பெற்றெடுத்த மரியம் பியும் அவர்களின் பாதுகாவலனாக ஈசாவின் வளர்ப்பு தந்தை யூசுப்பும் இஸ்ரவேல் வம்சத்தை அல்லது கோத்திரத்தை சேர்ந்தவர்களானபடியால் ஈசா நபி இஸ்ரவேல் அல்லது யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் என்பது உறுதிப்படுகிறது. ஈசா நபிக்கு வம்சாவழியில் பதிவில் மத்தேயு 1:1 இவ்விதமாக கூறுகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. மாம்சீகத்தின்படி ஈசா நபியவர்கள் இப்ராஹிம், இஸ்காக், யாக்கூப், தாவூது இப்படிப்பட்ட மனுஷிக வம்சத்தில் வந்தாலும் இவர் ஆன்மீகத்தின்படி ரூஹுல்லாவாக கலிமத்துல்லாவாக இறைவனோடு ஜன்னத்தில் இருந்தவர். இவர் ஜன்னத்திலிருந்து வந்த மீட்பராவனவர். இப்ராஹிம் நபியவர்கள் ஒரு விசேஷமானவராக கருதப்படுகிறார். இறைவன் அவரை தெரிந்து கொண்டு அழைத்தான். இப்ராஹிம் நபியவர்கள் இறைவனின் கட்டளைகளை கை கொண்டார். தன் மரணத்திற்கு பிறகு இன்று அவர் ஜன்னத்தில் காணப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இதை குறித்து இறைவேதம் என்ன கூறுகிறது? ஆதியாகமம் 15 சுரா 6 ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இறைவன் சொன்னதை இப்ராஹிம் நபியவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் இறைவன் அவரை நீதி உள்ளவராக ஏற்றுக்கொண்டான். நண்பர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் கொண்டபடி நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களா? இறைவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இறைவன் இருக்கிறான் என்பது இப்லீசுக்கு கூட தெரியும். இறைவன் விரும்புவது என்னவென்றால் இப்ராஹிமை போல இறைவனின் நஜாத்தின் வழியை நீங்கள் நம்ப வேண்டும். நாம் நம்ப வேண்டியதை இப்ராஹிம் நபி சொன்னார். இப்ராஹிம் நபி சொன்ன அந்த மகத்தான காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா? குர்பானுக்குரிய ஆட்டை இறைவனே தருவான் என்று கூறினார். ஆடு குர்பானாக செலுத்தப்பட்ட அந்த மலைக்கு இப்ராஹிம் நபி யெகோவா யீரே என்று பெயரிட்டான். அதன் பொருள் இறைவன் தருவான் என்பதே. இறைவன் ஆட்டை குர்பானாக பலியிட தந்துவிட்ட நிலையில் இப்ராஹிம் நபி இறைவன் தருவான் அல்லது யெகோவா ஈரே என்று ஏன் பெயரிட்டான்? இப்ராஹிம் நபி இறைவாக்கினனாக நடக்கப் போவதை அறிவித்தான். இறைவன் தருவான் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னபோது அந்த மலையில் என்ன நடக்கும் என்று அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அங்குள்ள ஆடு பலிபீடத்தின் மேலிருந்த இஸ்காக்கை பலிபீடத்திலிருந்து மாற செய்தது. மீட்ப ஈசா நபி அவர்கள் இறைவனின் நியாய தீர்ப்பிலிருந்து இன்சானை காப்பாற்ற அதே மலையில்தான் பலியாகும் அந்த நாளுக்காகவே காத்திருந்தார். இப்ராஹிம் நபி அவர்கள் அளித்த இறைவாக்கு நிறைவேறும்படியாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பின் ஈசா நபி அவர்கள் உலக மீட்பராக இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டதை இன்ஜிலில் நாம் பார்த்தோம். எந்த இடத்தில் எந்த மலையில் இப்ராஹிம் நபி அவர்கள் தன் மைந்தனான இஸ்காக்கை பலியிட திட்டம்படினாரோ அதே மலையில் இறைவன் தன் ஒரே மைந்தனான ஈசாவை குர்பானாக ஒப்புக் கொடுக்க முன் வந்தான். அதனால்தான் ஈசா நபி அவர்கள் சிலுவையில் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். முடிந்தது என்ற வார்த்தை ஏற்கனவே இறைவாக்கினர் மூலம் சொல்லப்பட்டு ஈசாவில் அது நிறைவேறினதை நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, சில ஆயத்துக்களை வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்கப் போகிறோம். ரோமர் 4:1-3 ஆயத்துகளையும் ரோமர் 4:1-3 ஆயத்துகளையும் 4:22-25 உள்ள ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.